இன்னைக்கு ஆண்டவருடைய சந்திக்கு நம்ம இருதயங்களை ஆயத்தம் பண்ணும்படிக்கு செய்தி ஒன்று யோசிச்சிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம படிக்கணும். வேதம் சொல்றது வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் செஞ்ச ஒரு முக்கியமான காரியம் வந்து புதிய உடன்படிக்கையை உறுதி செய்தார். புதிய உடன்படிக்கையை உறுதி செய்தார் தன்னுடைய இரத்தத்தினால், தான் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை அவர் உறுதி செய்தார். ஆண்டவர் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த கம்யூனியன் வருதோ, வேதத்தில் ஒரு விரிவான பக்கத்தில் வந்துச்சுன்னா அங்கே உடன்படிக்கைன்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்காது. பாருங்களேன், இப்போ ஆண்டவர் முதல்ல கம்யூனியன் ஏற்படுத்தும் போது லூக்கா 22:20 பார்த்தீங்கன்னா, நானே படிக்கிறேன். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதே பார்லலா மத்தேயு பார்த்தீங்கன்னா, மார்க் பார்த்தீங்கன்னா, அங்கே இதே வர சேம். இப்ப நமக்கு பொதுவாக தெரிஞ்சது 1 Corinthians 11:25 பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். போஜன பண்ணின பிறகு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நியூ கப், நியூ கவனன்ட் இன் மை பிளட். புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. கம்யூனியன் வர இடங்கள்ல பேசேஜஸ்ல எல்லாம் இந்த உடன்படிக்கை வராம இருக்கார். ஏன் அப்படின்னா, இது ஒரு உடன்படிக்கையின் போஜனம், கவனன்டல் மீல் என்னுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் மனுஷர்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சாரோ, அவருடைய சன்னதியில் பிரசன்னத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு போஜனம் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதான் பஸ்கா வந்துச்சு இல்லைங்களா. இப்போ பழைய ஏற்பாடு பலிகள்லையும் பார்த்தீங்கன்னா, பலியை கொடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னு வருது. ஆகவே நம்ம கம்யூனியனை பற்றி பேசும்போது கவனண்ட்டை பற்றி நம்ம யோசிக்கணும். கவனண்ட்னா என்ன? அது ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப பெரிய டாபிக். நம்ம கம்யூனியன் படிச்சுக்கணும், பெரிய லெக்சராக முடிஞ்சிடும். அதனால கம்யூனியனுக்கு ஏற்றபடி ரொம்ப சுருக்கி சில காரியங்களை நான் சொல்கிறேன், நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி. மூணு காரியத்தில் இதில் பார்த்து படிக்க போகிறோம். உடன்படிக்கைனா என்ன, எந்த எத்தனை விதமான உடன்படிக்கைகள் இருக்குது, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன, இந்த மூணு பார்க்க போகிறோம். உடன்படிக்கைனா என்ன அப்படின்னா, நம்ம வினாவிடை போதகம், சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற வினாவிதம் போதகத்தில் உடன்படிக்கை என்றால் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ், ரெண்டு பார்ட்டிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் இல்லைங்களா. இப்போ ஒரு வீடு வாடகைக்கு போறேன்னா ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம். நம்ம சில அது ப்ராமிஸ் பண்றோம், 10ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு வாடகை இவ்வளோ கொடுப்போம் ப்ராமிஸ் பண்றோம். அவங்க சில ப்ராமிஸ் பண்றாங்க, இடம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், சில கண்டிஷன்ஸ் அவங்க போடுறாங்க இல்லைங்களா. ஃபேனகின்னு தூக்கிட்டு போயிடக்கூடாது, ஒயிட் வாஷ் ஒழுங்காக பண்ணணும், டியூப்லைட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒப்பந்தம் இல்லைங்களா. அவங்க சில ப்ராமிஸ், சில டேர்ம்ஸு, சில கண்டிஷன்ஸ், சில ப்ராமிஸ் தான் ஒப்பந்தம். அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் அதான் கவனன்ட் அப்படின்னு அந்த வருது. ஆனால் அது வேதபூர்வமாக அக்யூரேட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா, நம்முடைய விசுவாச அறிக்கை அதுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன், உடன்படிக்கை தான் என்னென்னா, ஏன் அக்ரிமெண்ட்னு போட்டுருக்கலாம் இல்லை அப்படின்னா, அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட்னு போட்டுருக்கலாம். அதுக்கு ஏன் உடன்படிக்கை கவனன்ட்னு பேர் வருதுன்னா, அது வித்தியாசம், அக்ரிமெண்ட்டை விட கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னா, கடவுள் வந்து நம்மளை கடந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். அவர் நம்முடைய அவருடைய விருப்பத்துக்காக நம்மளை படைச்சார். அவர் விருப்பத்துக்காக படைச்ச படைப்புக்கு அவர் எதுவுமே செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது, எந்த விதமான கடமையும் கிடையாது, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நம்ம அவர் படைக்கப்பட்டதுனால் நம்முடைய எல்லா கீழ்ப்படிதலும் ஆராதனையும் பயமும் அவருக்கு செலுத்த நாம் தான் கடன்பட்டிருக்கிறோம். அவர் எந்த விதத்துலையும் நமக்கு கடன்பட்டில்லை. நம்ம விட எல்லையற்ற விதத்தில் இருக்கிற கடவுள் நம்மளை திரும்பி பார்க்கணும், மனுஷ குலத்தை திரும்பி பார்க்கணும்னாவே அவர் அவரை ரொம்ப தாழ்த்தணும். அவ்வளோ பெரிய உயர்வில் இருக்கிறவர் அவர், அவர் ரொம்ப தாழ்த்தினா தான் நம்மளை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட தேவன் நம்மளை பார்க்கறது மாத்திரம் இல்லை, உலகத்தில் புழுக்களாக இருக்கிற நம்மளை போய் நம்மக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்யணும், ஒரு அக்ரிமெண்ட் செய்யணும், சில ப்ராமிசஸ் பண்ணணும், சில டீல் பண்ணணும்னா அதை அவர் ரொம்ப இறங்கி வரணும், ரொம்ப ரொம்ப இறங்கி வரணும். அவர் இறங்கி வருகிறது வந்து நம்மகிட்ட செய்கிற ஒரு ஒப்பந்தத்தை உடன்படிக்கையின் மூலமாக செய்வதற்கு அவர் சித்தம் கொண்டார், அவர் பிரியப்பட்டார். அப்படிதான் அவர் இறங்கி வர முடியும். அவர் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டிஸ் கிட்ட எல்லாம் அவரது ஒப்பந்தம், அது அக்ரிமெண்ட்டு. கவர்னன்ட்னா நம்மளை விட எவ்வளோ உயர்வில் இருக்கிற கடவுள், கொஞ்சம் கூட அவர்கிட்ட நிற்கவே முடியாத அவர்கிட்ட ஒரு அளவுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு ஈக்குவலாக வந்து ஒரு விதத்தில் ஒப்பந்தம் செய்யறதுக்கு அவர் இறங்கி வந்து செய்யறதுக்கு பேர் தான் என்ன, கவர்னன்ட் இல்லைங்களா. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கண்டிஷன்ஸ் போடுவார், அவரே ப்ராமிசஸ் கொடுப்பார், அதுக்கு பேர் தான் ஒப்பந்தம். ரெண்டு விதமான உடன்படிக்கை வேதத்தில் ப்ராடாக நம்ம பார்க்கலாம், அதை ரெண்டாக பிரிக்கலாம். எல்லா உடன்படிக்கைகளும் பைபிளில் இருக்கு, ரெண்டாக பிரிக்கலாம். என்ன யாருக்காவது தெரியுமா? கிரியையின் உடன்படிக்கை, இன்னொன்று கிருபையின் உடன்படிக்கை. வெரி குட். இது ரெண்டு உடன்படிக்கைகள் தான் ரொம்ப முக்கியம், நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பர்ஜன் சொல்லியிருக்கிறார், இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கு இருக்கிற வித்தியாசத்தை ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, பெரிய டிவினிட்டியில் மாஸ்டர் வாங்கின மாதிரி பெரிய அறிவு உள்ளவன் வேத இறையல். ஏன்னா வேதத்தை தப்பாக புரிஞ்சிக்கிற, வேத சத்தியங்களை தப்பாக புரிஞ்சிக்கிற ஒரு அடிப்படையான மனநிலைமை வர்றதுக்கு காரணமே இந்த ரெண்டு உடன்படிக்கையின் அறிவு இல்லாததுனால. இந்த ரெண்டு உடன்படிக்கையை புரிஞ்சுக்கணும். மனுஷகுலம் எல்லாமே, முழு மனுஷகுலமும் கிரியையின் உடன்படிக்கையில் இருக்கு. கிரியையின் இப்போவும் நம்ம என்ன, ஒரு வேலை சில பேர் நீங்கள் உட்காந்து நினச்சிட்டு இருக்கலாம், என்னங்க உடன்படிக்கை கிடன்படிக்கைன்றாரு, நம்ம கஷ்டம், நம்ம உலகத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது இது. நீங்களும் இந்த, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்களும் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும் பாதிப்புகளும் காரணம் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை கிரியையின் உடன்படிக்கை உடைச்சதுனால தான் மனுஷக்குலம் இன்னைக்கும் பாடு அனுபவிக்குது. எப்படின்னா, ஆதாம் வந்து நம்முடைய மனுஷ குலத்தின் பிரதிநிதியாக இருந்து நம்ம எல்லாருக்குமே பிரதிநிதியாக இருந்தார். தேவன் வந்து இறங்கி ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சார். ஆதாமே, நீ நான் சொல்றத நீ கேட்டீன்னா உனக்கு ஜீவன் தர, கொடுக்க வேண்டியது இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா படைச்ச உன்ன நான் இன்னும் ஒன்றும் எல்லாம் பண்ணியிருக்கலாம்னா உன்னோடு நான் ஒப்பந்தம் வந்து உனக்கு ஒப்பந்தம் செய்கிறவங்கிட்ட என் பேச்சை நீ கேட்டீன்னா உனக்கு ஜீவன், என் பேச்சை நீ கேட்காம போனீன்னா உனக்கு மரணம், நீ சாகவே சாவாய். ஆனால் ஆதாம் அதை, அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டார். ஆண்டவர் பேச்சை மீறி உடைத்ததுனால், கிரியையின் உடன்படிக்கை உடைஞ்சு போனதுனால், ஆதாமுடைய இதில் இருந்த நாம் எல்லோரும், நம்முடைய பிரதிநிதி அவர், நம்ம எல்லோருக்குமே அவர்னால அந்த உடன்படிக்கை உடைச்ச சாபம் நம்ம எல்லாருக்குமேலேயும் வந்துருச்சு. அவருடைய, அவர் நம்முடைய பிரதிநிதி, அவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லோரும் பிறந்ததுனால் நம்ம எல்லாருக்குமே அந்த சாபம் வந்துருச்சு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த நிலைமை வந்துருச்சு. ஆகவே ஆதாம் பாவத்தில் மனுஷன் சீரழிந்து கீழே விழுந்துட்டான், சீர்கெட்டு போயிட்டான். சீர்கெட்டு போன பிறகு மனுஷன் இன்னுமே கடவுள்கிட்ட மனுஷன் போகணும்னா அவன் சொந்த கிரியையில் போகவே முடியாது. நம்ம சொந்த கிரியை செய்து ஆண்டவருடைய தயவை வாங்கிறதுன்னு முடியவே முடியாது. ஏன், கிரியையின் உடன்படிக்கைப்பான் போச்சு, எல்லாரும் சீர்கெட்டு பாவிகளாக ஆனதுனால் நம்ம சொந்த கிரியினால் ஆண்டவர்கிட்ட போகிறதுன்னு முடியாத போயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சு, நம்ம ஃபெயிலியர் ஆனதுனால இனிமேல் மெரிட்டில் நம்மளை பார்த்து ஆண்டவர் மெச்சுக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒருத்தனும் போக முடியாது. அதனால தான் காயின் பலியெல்லாம் தூக்கி போட்டார் அவர் இல்லைங்களா. சொந்த பலியில் போக முடியாது, சொந்த நீதியில் போக முடியாது. ஆண்டவர் அதனால இன்னொரு உடன்படிக்கை, இன்னொரு பிளான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் கிருபையின் உடன்படிக்கை. கிருபையின் உடன்படிக்கை யார்கிட்ட பண்ணாரு, முதல் ஆதாம் நம்மளை வீழ்த்தின ஆதாம், ரெண்டாவது ஆதாம் நம்மளை உயர்த்துகிற ஆதாம் இயேசு கிறிஸ்துவோடு பண்ணார். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது உடன்படிக்கை அவர் ஏற்று பிதாவோடு செய்து இந்த உலகத்துக்கு அவர் வர வேண்டியதாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து புரிஞ்சுக்கணும், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த, அவருக்கு கிரியையின் உடன்படிக்கை தான். அவர் இந்த உலகத்தில் வந்து அந்த கிரியையின் உடன்படிக்கையில் முழுசாக அவர் நிறைவேற்றணும். ரெண்டு காரியம் அவர் செய்யணும் இந்த கிருபையின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு. என்ன செய்யணும், அந்த கிரியையின் உடன்படிக்கையில் ஆதாம் உடைச்ச எல்லா காரியத்தையும் இவர் ஒன்றுமே உடைக்காமல் ஃபுல்லாக நிறைவேற்றணும், எல்லா நீதியும் நிறைவேற்றணும். ரெண்டாவதாக ஆதாமும் ஆதாமின் பிள்ளைகள் கிரியையின் உடன்படிக்கையை உடைச்சி செய்த பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை இவர் வாங்கணும். இது ரெண்டும் இயேசு கிறிஸ்து வந்து அவர் பரிபூர்ணமா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து நிறைவேற்றினார். டு த லெட்டர் அப்படின்னு ஒரு ஒரு எழுத்தும் நிறைவேற்றினார். அவர் ஆண்டவருடைய கிரியையின் உடன்படிக்கையில் இருக்கிற எல்லா கட்டளையிலையும் எந்த கட்டளையும் கனம் பண்ணாமல் விட்டதில்ல, எல்லாத்தையும் பரிபூர்ணமா பர்ஃபெக்டா வாழ்ந்து முடிச்சாரு. அந்த உடன்படிக்கையில உடைச்ச கற்பனைகள் சாபங்களுக்கு தண்டனையும் அவருடைய மரண பரியந்தம் அதை அனுபவிச்சு முடிச்சார். முடிச்சு அதனால இப்ப என்ன பண்றாரு, ஒரு கிருபையின் உடன்படிக்கை ஏற்படுத்தல. அதனாலதான் இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட் கிரியை. அவர் செஞ்ச கிரியைகள் இன்னமே விசுவாசிகளுக்கு கிரியையின் உடன்படிக்கை இல்லை. ஏன், எல்லா கிரியையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமே நம்ம ஒன்றும் கிரியை செய்ய வேண்டியதில்லை. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு, நம்ம ரட்சிப்புக்கான எல்லா கிரியையும் அவர் செய்து பரிபூர்ணமாக முடித்ததுனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம கிரியையின் உடன்படிக்கை இல்லை நமக்கு. அதன்படி வர முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டாரு. தன்னுடைய பலியின் மூலமா வாழ் நீதியின் மூலமா முடிச்ச பிறகு பிதாவானவர் என்ன செய்யணும், அவர் வந்து அந்த உடன்படிக்கையின்படி யார் யாருக்கெல்லாம் இயேசு மரித்தாரோ, யாருடைய சார்பாக இயேசு மரித்தாரோ, அந்த உடன்படிக்கையின் எல்லையற்ற அதிசயமான ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில பலிக்க வைக்கணும். எப்படி கிரியையின் உடன்படிக்கை உடச்சும் போது சாபங்கள் பலிச்சுச்சோ மனுஷ குலத்தில், அதே மாதிரி கிருபையின் உடன்படிக்கை நிறைவேற்றின இயேசுடைய ஆசீர்வாதங்கள் யார் யாரெல்லாம் ரட்சித்தாரோ அவங்க மேல பலிக்க வைக்கணும். நான் பலிக்க வச்சே செய்வேன், ஐ வில் அப்படின்ற ஆண்டவர், அது நானே செய்வேன் அப்படின்ற அந்த உடன்படிக்கையில் அவர் சொல்றது, அவரே செய்வார். எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை பலிக்க வைக்கிறார். ஓகே, இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஆதாமோடு செய்த உடன்படிக்கை தவிர்த்து வேற எல்லா உடன்படிக்கைகளும் பேர் என்ன, கிருபையின் உடன்படிக்கை. ஆதாமோடு செய்தது மட்டும்தான் கிரியையின் உடன்படிக்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பாவத்தில் விழுந்த மனுஷர்கள் தங்கள் இன்னமே கிரியையில செய்ய முடியாது. நோவோடு செய்த உடன்படிக்கை, மோசேவோடு செய்த உடன்படிக்கை, ஆபிராமோடு செய்த உடன்படிக்கை எல்லாமே படிப்படியா கிருபையின் வெளிப்பாடு, கிருபையின் உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு தான். ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா வெளிப்படுத்துறாரு. அதனோட முழுமை வந்து புதிய ஏற்பாடுல முடிஞ்சிச்சு, ஆபிராமோடு செய்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல செய்த எல்லா உடன்படிக்கையும் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையா இருக்கும். நோட் பண்ணி பாருங்களேன், ஆதாமோடு உடன்படிக்கை செய்யும் போது அங்க ரத்தமே இல்லை. ஏன், அதுக்கு கிரியையின் உடன்படிக்கைன்னு பேர். ஆதாமுடைய கிரியை பொறுத்து பலியும் இல்லை ரத்தமும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் செய்யற எல்லா உடன்படிக்கையும், ஏன் ஆதாம சபிச்சு ஆதாமேவால வெளியே அனுப்பும் போதும் அவங்கள வந்து உன் வித்து வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செஞ்சு அமிச்சிட்டார். அமிச்ச பிறகு அவரு அந்த அவங்க ரெண்டு பேரையும் சும்மா அனுப்பிச்சிடல, ஒரு மிருக தோலை போத்தி அமிச்சார். அப்பனா அப்பவே ரத்தம் சிந்தினார், ஏதே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிராமோடு செய்த உடன்படிக்கை ஆதியாகமம் 15, ஒரு கடா, ஒரு ஆடு, ஒரு புறா எல்லாத்தையும் எடுத்து ரெண்டா வெட்டி என்கிட்ட உடன்படிக்கை செய். மோசேவோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு 24 அதிகாரம் பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ், இது ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. பிஹோல்ட் த பிளட் ஆஃப் த கவனன்ட் வேர்ட். எல்லா உடன்படிக்கையிலையும் ரத்தம் நம்ம பார்க்கறோம். ரத்தம் இல்லாம உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சதில்லை பல ஏற்பாடுல. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் உடன்படிக்கைன்னு பார்க்கும்போது. ஆகவே உடன்படிக்கைனா என்னன்னு பார்த்தோம். கிரியையின் உடன்படிக்கை ஆதாமோடு செய்தது, மற்றது எல்லாமே படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்ட கிருபையின் உடன்படிக்கை. அதனுடைய முழுமை இயேசுல வந்து முடிஞ்சு, இது எல்லாமே ரத்தத்தினால் செய்யப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கைன்னு வருது, அது என்னது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பழைய உடன்படிக்கை வந்து ஒரு ஆயத்தமாக இஸ்ரவேலோடு ஆண்டவர் செய்த ஒரு உடன்படிக்கை ஆயத்தமாக, ஆனால் அது கிருபையின் உடன்படிக்கை தான். அதுக்கும் புதிய ஏற்பாட்டில் செஞ்ச உடன்படிக்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு தேசத்தோடு, இஸ்ரவேல் தேசத்தோடு ஆண்டவர் மோசமாக இருந்த அடிமைகளை பிடிச்சி ஒரு தேசமாக அவங்களை அமைச்சு அவங்களோடு உடன்படிக்கை செய்தார். புதிய ஏற்பாட்டில் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் சொல்லி சபையோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இது ரெண்டை தான் ஒப்பிட்டு அதை விட இது பெட்டர் அப்படின்னு தான் புதிய ஏற்பாட்டில் வருது. புரியுங்களா? அது கிரியையின் உடன்படிக்கைன்னு புதிய ஏற்பாடு எங்கேயும் சொல்லல. அதை நம்ம சில பேர், நானும் ஆரம்பத்தில் குழப்பமா இருந்தேன், அதை புரிஞ்சுக்கணும். எபிரேயர் புக்கை பார்த்தீங்கன்னா அதைத்தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பல ஏற்பாடுல ஆசாரியர் இருந்தாங்க, இப்போ ஒரே ஆசாரியர் தான், அவங்களாம் செத்து போவாங்க. இப்போ இவர் என்றெண்டும் உயிரோடு இருக்கிறார். இட்ஸ் அ பெட்டர் கவர்னன்ட், ஓல்ட் கவர்னன்ட் விட நியூ கவர்னன்ட் பெட்டர் கவர்னன்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம நினைக்கக்கூடாது பழைய ஏற்பாடுல செஞ்சது வந்து அதுல கிருபையே இல்லை, அது கிரியைன்னு நினைக்கவே கூடாது. ஏன் பழைய ஏற்பாடுல ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நான் உங்களை தெரிந்து கொண்டது வந்து நீங்க நல்ல ஜனங்களோ நீங்க தகுதியான ஜனங்களோன்றதுனால அல்ல, நான் உங்க மேல இரக்கம் காமிச்சு உங்களை நான் தெரிந்து கொண்டதுனால். அவங்களை பத்து கற்பனையை கொடுக்கிறாரு. கற்பனையை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு? இந்த கற்பனைகளை நீ கீழ்ப்படிந்தால் நீங்கள் மீட்கப்படுவீங்கன்னு கொடுக்கல. உங்களை எகிப்து ஆரம்பிக்கும் போதே யாத்ராம 20வது அதிகாரத்துல உங்களை எகிப்து தனத்துல அடிமைத்தனத்துல இருந்து மீட்ட கர்த்தர் நான், உங்களை மீட்டு கொண்டேன், என்னுடைய ஜனங்கள் நீங்கள், அதனால இந்த கற்பனையை கீழ்ப்படியுங்க. அதுவும் கிருபையின் உடன்படிக்கை. அந்த கற்பனையை கொடுத்துட்டு அதிகாரி அதிகாரமா பலி எப்படி கொடுக்கறது, ஆசாரியர் எப்படி நடக்கிறதுன்றதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இஸ்ரவேல்ல கத்துன ஒவ்வொரு ஆடும் அங்க கொடுத்த ஒவ்வொரு பலியும் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் எவ்வளவு கிருபை காமிச்சிருக்கிறார் பல ஏற்பாடுல. அவர் நியாயப்பிரமாணத்தை உடைச்சா ஒரேடியா நீ அவ்வளவுதான் நரகத்துக்குன்னு இல்லை, அதுக்கு ஒரு வழியை பண்ணார். கிருபையாக நீ பலி கொடுத்து மன்னிப்பை பெறலாம். இட்ஸ் ஆல்சோ கிரேஷியஸ் கவர்னன்ட், கவர்னன்ட் ஆஃப் கிரேஸினுடைய ஒரு படி, ஒரு ஆரம்ப படி. அது படிப்படியா வந்து அதனுடைய முழுமை புதிய ஏற்பாடுல வெளிப்பட்டுச்சு, த கவர்னன்ட் ஆஃப் கிரேஸ். ஓகே, இது தெளிவா இருக்கும். இவ்வளவு தான் சுருக்கமா சொல்ல முடியும் இல்லைங்களா? ஒரு வாரம் நீங்கெல்லாம் லீவ் போட்டு வந்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். கவர்னன்ட் ஆஃப் கிரே, வேர்ட் கவர்னன்ட் ஆஃப் கிரே, இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை தான் ஆண்டவர் அங்கே குறிக்கும் போது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நான் என்னுடைய ரத்தத்தில் சீல் பண்ணியிருக்கிறது, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க, அதனால தான் நான் நம்புகிறோம் இல்லைங்களா? அவர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நம்ம 100 ரூபாய் வச்சுருக்கிறோம், அந்த 100 ரூபாய் வேல்யூ இருக்குன்னா அதில் கவர்னர் சைன் இருக்குது இல்லைங்களா? அவர் சைன் பண்ணியிருக்கிற அந்த மாதிரி இந்த உடன்படிக்கை வந்து என் ரத்தத்தினால் நான் சைன் பண்ணியிருக்கிறேன், உறுதிப்படுத்தி இருக்கிறேன். அந்த உடன்படிக்கையின் பந்தியில தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கணும் சில நேரத்தில், இதை நம்ம எப்பப்பா நினைக்கணும், நம்ம இந்த பந்தியில் எடுக்கும்போது நம்ம உடன்படிக்கையின் ஜனங்கள். அது அநேக நேரத்தில் வலியுறுத்துறதுல நமக்கும் ஞாபகம் இருக்குதுல, வி ஆர் த கவனன்ட் பீப்புள் ஆஃப் காட், உடன்படிக்கையின் ஜனங்கள், உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். தேவனோடு ஒரு உடன்படிக்கையின் உறவில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கையில் அழைக்கப்பட்டவர்கள். அதன் ஆமா, தேவனோடு எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு என்பதை அறிக்கை செய்யும் வண்ணமாக இந்த பந்தியில் நம்ம வரோம். ஏன்னா இட்ஸ் உடன்படிக்கையின் போஜனம், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, எபிரேயர் 8வது அதிகாரம் 10-13 வரைக்கும் யாரும் படிக்கிற தமிழ்
படிக்கிறாங்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயத்திலே அவர்களை எழுதுவேன், நான் அவர்களை
எழுதுவேன்,
நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருக்கிறார்கள். அப்போது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள என்று ஒருவன் தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அந்நியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி
மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு எரேமியா 31 ஒரு பேசேஜ் எடுத்து அவர் சொல்றார். இதுல 4 ஆசீர்வாதங்களை அவர் குறிப்பிடுறார். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற மக்கள், இன்னைக்கு கம்யூனியன்ல எடுக்கிற மக்கள் எல்லாருமே புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க. நீங்க அந்த உடன்படிக்கையில வந்து உடன்படிக்கையின் போஜனத்துல பங்கு பெற வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த உடன்படிக்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை 4 ஆசீர்வாதங்களை இதுல குறிப்பிடுறார். நான் நினைச்ச 4 ஆசீர்வாதங்களை ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடலான்னு பிரசங்கத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இந்த பிரசங்கம் தயார் பண்ணும் போது ஒரு இது என்னன்னா, நம்ம எங்க போறோம்னு தெரியாது. சில நேரத்தில் வந்து போயிட்டே இருக்கும், அது டப்புன்னு நம்ம ஸ்டாப் பண்ணி முடிச்சிடணும். அதனால நாளை முடிக்க முடியாது. ஆக்சுவலாக ஒன்றையே நான் சொல்கிறேன் உண்மையா, அதை ஒரு மெடிடேஷனாக அவங்க கொடுக்குறேன். இந்த ஒன்று வச்சுக்கிட்டே இந்த வருஷமெல்லாம் ஓட்டலாம், வருஷம் இல்லை ஆயுசெல்லாம் ஓட்டலாம். ஏன்னா அந்த குளோரியஸ் சுப்ரீம் பிளஸ்ஸிங், அற்புதமான ஆசீர்வாதம் இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். ஒரு வருஷம் ஆயுசெல்லாம் ஓட்டலாம், அவ்வளோ கண்டென்ட்ஸ் அதில் இருக்கு. இந்த கம்யூனியனு வருஷத்தில் புது வருஷத்தில் ஃபர்ஸ்ட் கம்யூனியன் நம்ம எடுக்கும்போது இது நல்ல ஒரு சத்தியம். இந்த பரிசுத்தாவியானவர் நம்ம கிரகித்து இதை விசுவாசிச்சு இதில் நாம் ஆத்மீக வாழ்க்கையில் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த வருஷத்தில் வளரணும்னு ஆண்டவர் கம்யூனியன் ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். அந்த ஜபத்தோடு தான் நம்ம படிக்கணும். முதலாவது இதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை பிளஸ்ஸிங் என்ன? ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங், நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், தியானிச்சு பார்க்கணும். அப்படின்னா என்ன? அவர் என் கடவுளா இருப்பார், அவர் ஏன் கடவுளா இருப்பார். இதை கிரகித்து இந்த உடன்படிக்கையின் உறவில் வாழ்வதுதான் இந்த உலகத்துல எல்லா சந்தோஷத்துக்கும் ஊற்று அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கிருபையின் உடன்படிக்கையில் இருக்கிற தேவனை உணர்ந்து இந்த கிருபையின் உடன்படிக்கையில் உறவில் வாழ்வதுதான் எல்லா சந்தோஷத்துக்கும் ஊற்று. சோககரமா ரொம்ப அன்பார்ச்சுனேட் என்னன்னா அதை நம்ம அவரை உணர்றதில்லை. இந்த கவனன்ட் உன்னத சந்தோஷம் இந்த உடன்படிக்கையின் தேவனின் உறவில் வாழ்வதுதான். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா துக்கத்துக்கு உபத்திரவத்துக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரூட் காஸ், என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா, ஏன் இந்த உலகத்துல இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வியாதிகள், இவ்வளோ வருத்தங்கள், இவ்வளோ பண கஷ்டம், இவ்வளோ குடும்ப கஷ்டங்கள், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எதுக்கு காரணம்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் மனித குலம் முதலாவது உடன்படிக்கை உடைச்சதுனால தான். கிரியையின் உடன்படிக்கை உடைச்சதுனுடைய சாபம் தான் மனுஷ குலத்தின் மேலே வந்துச்சு. நீங்கள் விரும்புறியோ விரும்பலையோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கடவுள்கிட்ட ஒரு உடன்படிக்கையின் உறவில் அவன் இருக்கிறான், சரிமா? ஒன்று கிரியையின் உடன்படிக்கையில் இருக்கணும், இல்லை நீ கிருபையின் உடன்படிக்கையில் இருக்கணும். அது நீ பறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. உன்னை படைத்த தேவன் ஆதாமில் இருக்கும்போதே இயற்கையாகவே எல்லா மனித குலமும் ஒரு உடன்படிக்கையின் உறவில் தான் ஆண்டவர்கிட்ட இருக்கு. எல்லா மனிதர்களும் ஆதாமில், நாம் எல்லோரும் ஆதாம் கிரியையின் உடன்படிக்கை அவர் உடைத்த பிறகு அதனோட விளைவாகத்தான் நமக்கு எல்லா கஷ்டமும் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஏன் கஷ்டம், எத்தனை கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில், என்னென்ன கஷ்டங்க ஒன்னா பட்டியல் போடுவோம். எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டா எடுத்துக்குவோம். ஆதாம் வந்து ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுச்சு, ஆதாம் கொடுத்து பாவம் செஞ்சுட்டாங்க. அந்த கிரியையின் உடன்படிக்கை உடைச்சதுனால உங்களுக்கு வரப்போற விளைவு என்ன தெரியுமா? ஏவாளை பார்த்து சொன்னார், அம்மா நீ தான் முந்த ஓடின, எல்லாத்துலேயும் முன்ன இருந்து ஓடின இல்லையா, நீ தான் அவன் புருஷனுக்கு கொடுத்த. அதுக்கு உனக்கு அந்த உடன்படிக்கை உடைச்சதுனால வர தண்டனை என்ன தெரியுமா? நீ கர்ப்ப வேதனை பட்டு உன் பிள்ளைய நீ பெற்றுக்குவ, பிள்ளை பெறதுல ரொம்ப வேதனையோடு உன் பிள்ளைய நீ பெற்றுக்குவ. வலினா வலி இருக்கும் பிள்ளைய பெறும்போது, வெறும் பெறும்போது இல்லை அதை வளர்க்கும் போதும் உனக்கு வலி இருக்கும் பாரு. வளர்த்து அது உயிரை விட்டு நீ அதுக்கு உயிரை கொடுத்து அதை கத்து எடுப்ப, அதுக்கப்புறம் அதை வளரும் போது அதை நினைச்சு நினைச்சு நினைச்சிய, அதுக்கு கவலைப்பட்டு பட்டே ரொம்ப வருத்தத்தோடு அதை வளர்ப்ப. வளர 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 நான் எப்படி உன்னை பிள்ளையா பார்த்து உங்களை வச்சனோ, என் மனசை நீங்க உடைச்ச மாதிரி அது பாவியா வளர்ந்து உன் மனசை எப்பப்பார் உடைச்சுக்கிட்டு உன் பேச்சே கேட்காத மாதிரி அது நடக்கும். பிள்ளைய வளர்க்கும் போதெல்லாம் மனசு உடைஞ்சுக்கிட்டே உனக்கு இருக்கும். கடைசியில் உன் மனசு விருப்பத்தின்படியே இருக்காம அது ஒரு பாவியா வந்து கடைசியில் நிற்கும். தாய் இவ்வளோ செஞ்சாங்களேன்னு தாய் நன்றி கூட இல்லாமல் அது வந்து நிற்கும். அப்படி ஒரு பிள்ளையா வருவன். அப்படி உனக்கு ஒரு சாப், முதலாவது பெண்ணுக்கு வந்த சாபம், அடுத்ததாக அந்த பெண்ணுக்கு இன்னொரு சாபத்தை கொடுத்தார். உன் புருஷன் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு பழத்தை சாப்பிட்டால இன்னமே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இல்லைமா என்ன பண்ணுவ, நீ உன் புருஷன ஃபுல்லா முடிய பிடிச்சி ஆட்டி பழைய சொல்ற மாதிரி மாயா இதை செய் இதை செய், உங்க அம்மா பேச்சு என்ன கேக்குது, அவங்க பேச்சு என்ன கேக்குது, என்ன என்ன போட்டு தொந்தரவு பண்ணுவேன், நீ அங்க போவாது இங்க போவாது என் விருப்பதாக தொந்தரவு பண்ணுவேன். அவன் என்ன பண்ணுவான், உன்னை அடக்க பார்ப்பான், உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். இப்படித்தான் அவங்க லைஃப், மேரிட்டல் கான்ஃபிளிக்ட், கல்யாணம், அவங்க அனிமோன் எல்லாம் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இதான் வாழ்க்கை. இதான் வாழ்க்கை, எல்லா குடும்ப பிரச்சனை எங்கேருந்து வரல, பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்களுடைய கஷ்டம், புருஷ மனைவி கஷ்டம், இங்கே தான் எல்லாம். ஏன், நீங்கள் கிரியையில் உடன்படிக்கை உடைச்சதுனால. நீ உடைச்சமா முதல்ல முன் கால் எடுத்து வச்சது நீ, உனக்கு அது வரப்போகுது. ரெண்டாவது புருஷனுக்கு ஒரு கஷ்டம், ஏன் நீ நீ அவங்க சொன்ன பேச்சு சாப்பிட்ட இல்லை, உன் குடும்பத்தை நீ கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, துணி, வீடு, எஜுகேஷன், எதிர்காலம், கல்யாணம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு நெத்தி வேர்வு சிந்தித்தான் நீ உழைக்கணும். எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்காது, இன்னுமே கஷ்டப்பட்டு படணும் நீ. டென்ஷன் உனக்கு, வேலை வேலை வேலை, டென்ஷன். காலையில் டிஃபன் கட்டிட்டு போனால் டிராஃபிக் ஃபுல்லாக போகணும், தூரம் போயிட்டு காலையில் போனால் நைட்டு வருவேன், அட்லீஸ்ட் சனிக்கிழமையாவது விட, சண்டே கூட சில நேரத்தில் விட மாட்டாங்க. அந்த மாதிரி டென்ஷனோடு வத்தி கட்டி அதை சமாளிக்க, இதை சமாளிக்க, கடன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி, இதே தான் உனக்கு ஆயுசு உடப்பு. ஏன் உனக்கு இப்படி, நீ உடன்படிக்கை உடைச்சிட்ட, கிரியையில் உடன்படிக்கையை நீ உடைச்சிட்ட. அது மாத்திரம் இல்லை, நீ இப்படியே உழைச்சி 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 நம்ம சண்டே பார்த்த மாதிரி, இதை நியூ இயர்க் பார்த்த மாதிரி, உன் நாட்களை நீ என்ன அறிவு இல்லாமல் என்ன பண்ணுவ, இதே தான் வாழ்க்கை, இதுலேயே நேரத்தை செலவிட்டு டக்குன்னு பார்த்தா உனக்கு வயசாகிட்டு இருக்கும், டக்குன்னு பார்த்தா எல்லாம் காலம் ஓடி போயிட்டு இருக்கும், டக்குன்னு ஞானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு டக்குன்னு எல்லாம் மாயிலேயே உன் ஆயுசெல்லாம் முடிஞ்சு போயிட்டு உனக்கு திடீர்னு வியாதி வந்துடும். மண்ணில் இருந்து வந்த நீ திருப்பி மண்ணுக்கே திரும்பி போயிடுவாய், ஒரு வீணான ஒரு மாயையான வாழ்க்கைக்கு நீ போயிடுவாய். மண்ணில் வியாதி வந்து உடம்பு சரியில்லாம் போய் இவ்வளோ படி வேலைக்கு போகிறேன், காலையில் காலையில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற உழைச்சி கையாட வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்தால் கொண்டாட்டிக்கிட்டு சண்டை, பிள்ளைங்க சொல்கிறத வச்சு கேட்கறதில்ல, திருப்பி தூங்கிட்டு திருப்பி தூக்கமும் வரமாட்டேன், திருப்பி எழுந்திரிச்சு வேலைக்கு போ, திருப்பி வா, இதே தான் வாழ்க்கை. ஏன், இதானே உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கு, இந்த பிரச்சனைக்கு வெளியே ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, வியாதி, மரணம், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதே தான் பிரச்சனை. இதெல்லா சாபத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ கிரியையின் உடன்படிக்கையை உடைச்சதுனால், அதனோட பாதிப்பு அதனோட எஃபெக்ட் இன்னமும் மனுஷ குலத்தினால இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு நாளும் நம்ம பார்க்குறோம் சேட் டிமைஸ், சேட் டிமைஸ், செத்து போகிறாங்க. நீ சாகவே சாவாய், என் உடன்படிக்கை உடைச்சா நீ சாகவே சாவாய். எப்படி சாவ, இப்படி ஒரு மாயான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நீ சாவ, மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே போயிடுவாய். சர்ப்பம் மாதிரி, சர்ப்பம் உன் வாழ்நாளெல்லாம் நீ வயிற்றில் நடமாடி மண்ணை தின்பாய் அப்படின்னாரு. சர்ப்பத்தின் பிள்ளைகளாக உலகத்தில் எல்லாம் மாறின உடனே வாழ்நாளெல்லாம் ஓடுறது வயிற்றுக்காகத்தான், வயிற்று பொழப்புக்காகத்தான் ஓடி, கடைசியில் வாழ்க்கைனா மண்ணை சாப்பிட்டு தான் நம்ம ஆயுசு முடிஞ்சு, மண்ணை தான் தின்னுவோம் கடைசியில், அதே பூமியோடு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் காரணம் கிரியை உடன்படிக்கை உடைச்சி அதனோட சாபம் நம்ம வாழ்க்கையில் பழித்து கொண்டு இருப்பதனால தான் உலகத்தில் எல்லா கஷ்டமும் தான், எல்லா கஷ்டமும். அப்படி இருக்கிற மனிதர் பாருங்களேன், இந்த அதுக்குள்ள கிரியையின் உடன்படிக்கை பெனால்ட்டி, அதுக்கு கொடுக்க வேண்டிய கிரயத்தை தான் இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு உலகம். எல்லா மனுஷ குலமும் கிரியையின் உடன்படிக்கையில் இருக்கிறதை நாம் அறியணும், அறிஞ்சு கடவுள் அவங்களுக்கு வந்து வெறும் படைத்தவர், நீதிபரர், நியாயம் தீர்க்கிறவர். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதான் நான் சொல்றேன், இந்த கிரியையின் உடன்படிக்கையில் இருக்கிற சாபத்தின் துக்கத்தில் வாழ்ற மனிதர்களுக்கு எல்லா சந்தோஷத்துக்கு ஊற்று இந்த கிருபையின் உடன்படிக்கை தான். அந்த கிருபையின் உடன்படிக்கையில் ஆண்டவர் கொடுக்கிற முதல் ப்ராமிஸ் என்ன தெரியுமா, I will be their God. நான் உன்னுடைய தேவனா இருப்பேன். I will be their God. அதுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா, அதுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. சில நேரத்துல பிரசங்கம் பண்ற பதில் சில காரியங்களை பிரசங்கம் பண்ண முடியாது, நான் சொல்லுவேன் பிரசங்கம் பண்ண முடியலன்னா உலர்த்தி வந்து உலறிட்டு வந்துடுவோம். உலருன்னா சும்மா ஒன்றும் தெரியாம இல்லை, சொல்ல முடியாம எப்படி இதை சொல்றது, எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. இந்த ஆசீர்வாதத்தில் என்ன மகத்துவம், மாட்சிமை, என்ன அதிசயம் இருக்கு தெரியுமா, வார்த்தைகளால் கொல்ல முடியாது, இது பிரசங்கத்தினால் கொல்ல முடியாது, இது நான் உங்கள் தேவனா இருப்பேன்ற ஒரு காரியம் எவ்வளவு விஷயம் அதுல இருக்கு தெரியுமா? எவ்வளவு விஷயம் இருக்கு. வேதம் வந்து அதை ரொம்ப உன்னத சந்தோஷமாக ஆசீர்வாதமாக காட்டுது. உதாரணத்துக்கு சங்கீதம் 144:15 வசனம் நானே படிக்கிறேன். அதுல கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த சங்கீதக்காரன் அதை எழுதும் போது சங்கீதத்தை படிச்சீங்கன்னா என்னன்னுக்கோ ஜெபம் பண்றாரு. விடுதலை சத்ரு கிட்ட இருந்து விடுதலை வாங்கிக்கிடும், எந்த விபத்தும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும், சமாதானத்துக்குடும், தேசம் செழித்தோங்க வாங்கணும், குடும்பங்கள்லாம் வளரணும், பிள்ளைகள்லாம் வளரணும், சுகத்தோடு இருக்கணும், எல்லாத்து எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஜெபம் பண்ணி வளம் வளரணும், நல்லா செழிப்பு வரணும் பண்ணிட்டு அவர் யோசிச்சு பார்த்து இதை விட எல்லா டாப் பிளஸிங் என்ன தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமானது. ஆகவே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் இன்னைக்கு பந்தியில் நம்ம வந்து கலந்துக்கும் போது இது ரொம்ப உங்களை சந்தோஷப்படுத்தணும். என்ன, இந்த உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் கிருபையின் உடன்படிக்கையில இந்த தேவன் நம் தேவனா இருப்பது, கர்த்தர் நம் தேவனா இருப்பது. இதுல என்னங்க இருக்குது, என்ன இருக்குது? இந்த கிருபையின் உடன்படிக்கை சாரும் எல்லா அம்சமும் இதுல தான் இருக்கு, எல்லாமே இதுல தான் இருக்கு. இல்ல என்ன இல்ல என்ன எல்லாம் எல்லைய எல்லையற்ற ஆசீர்வாதம் எல்லாம் இதுல தான் இருக்கு. வேதம் அங்க 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 இதனோட பிளஸ்ஸிங்க பழைய ஏற்பாடுலயும் சங்கீதங்கள்லயும் புதிய ஏற்பாடுலயும் சொல்லி ரெவலேஷன் கொண்டு போய் பரலோகம் எப்படி இருக்கும்னு காட்டு தெரியுமா? ரெவலேஷன் 21 பாத்தீங்கன்னா டோர் மிகுந்த சத்தத்தை கேட்டேன், தேவனுடைய கூடாரம் மனிதர்களோடு இருக்கிறது, தேவன் அவர்களோடு குடியிருப்பார், தேவன் அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் என்னுடைய தேவன், நம்மளுடைய தேவன். அப்படின்னா என்னங்க இருக்கு இதுல பிளஸ்ஸிங்? முதலாவது இதுல இருக்கிற ஆசீர்வாதம் நெகட்டிவா கீழே லோவஸ்ட் லெவல்ல கிட்ட இருக்கிற பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா நமக்கு? அது ரொம்ப கிட்ட இருக்கிற பிளஸ்ஸிங், அதெல்லாம் இதுக்கு மேலெல்லாம் எங்கேயோ போகுது. கிட்ட இருக்கிற பிளஸ்ஸிங் கிரியையின் உடன்படிக்கையில வாங்கி இருக்கிற சாபங்களை எல்லாம் ரிவர்ஸ் ஆக்கக்கூடியது இந்த உடன்படிக்கை. பாருங்களேன், கிரியையின் உடன்படிக்கையில் சாபத்தை அனுபவிக்கிற மக்களுக்கு இத ரிவர்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது? திருப்பி போடக்கூடியது. அப்படி சொல்லலாம், திருப்பி போடக்கூடியது இந்த கிருபையின் உடன்படிக்கை. எப்படிங்க, எப்படி பெண்களா இருக்கும்போது ஆமாங்க பிள்ளை கஷ்டம், நான் என்ன பண்றது, கஷ்டப்பட்டு தான் பெத்துக்கிறோம், ஆனா புள்ள பாவியா வளர்ந்து என் மனசை ஒரு நாள் உடைக்குமே என்ன? 1 Timothy 2:15 அவர் சொல்றாரு, இப்படி இருக்க தெளிந்த புத்தியோடு விவேகத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவார்கள். ஏவாளை பத்தி பேசி ஏவாள்னால வந்த சாபத்தை பத்தி அதை பேசிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, பெண்கள் வந்து புள்ளை பேர்ப்பினால் ரட்சிக்கப்படுவார்கள். என்னங்க புள்ளை பத்திதான் ரட்சிக்கப்படுமா? அப்படி இல்லை, அவர்கள் விசுவாசத்திலும் கட்டுப்பாடுலையும் தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு நாக்கை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை கட்டுப்படுத்தி ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல விசுவாச பெண்ணாக ஒரு நல்ல பக்தி உள்ள பெண்ணாக விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் தங்கள் வாழ்க்கையை அவங்க நடத்தும் போது தங்களுக்கு அடியில் வளர்ற பிள்ளைங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கும் வந்து அவர் துக்கம் கொடுக்குற பிள்ளைகளாக சபி சாபம் நிறைந்த பிள்ளைகளாக இல்லாமல் விசுவாச பிள்ளைகளாக வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஏவாள் சாபத்திலிருந்து தப்பு வைக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை அவங்க பெறுவாங்க. அந்த சாபத்திலிருந்து ரட்சிப்பு பெண்களுக்கு வரும். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற தேவன் அந்த உடன்படிக்கையின் உறவில் ஒரு பெண் வாழும்போது அவர் விசுவாசித்து அவர் மேல நம்பிக்கை வச்சு கட்டுப்பாடோடு எந்த சூழ்நிலையிலையோ உண்மையா ஒரு விசுவாசியா பக்தி உள்ள பெண்ணா அந்த பெண் வாழும்போது தனக்குள்ள இருக்கிற விசுவாசம் திமோத்தியுடைய அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த திமோத்திக்கு வந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த சாபத்திலிருந்து அதுக்கு விடுதலை கிடைக்கும். திருப்பி போடுது பாருங்களேன், புருஷ மனைவிக்குள்ள சண்டை அந்த சாபத்தினால வருது. எபேசியர் 5 சொல்லுது, நீங்கள் உடன்படிக்கையின் உறவுல வாழும்போது ஆவியில் நிறைந்து வாழும்போது ஒரு புருஷன் வந்து மனைவி எப்பப்பார் அடக்கணும் ஒடுக்கணும்னு இருக்க மாட்டான். புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளை கிறிஸ்து சபை அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூர்ற புருஷனாக ரிவர்ஸா வாழ்வான். அதே மனைவி அடங்கி அவன் முடிய பிடிச்சி ஆட்டாம என்ன பண்ணும்? கர்த்தருக்குள் அடங்கி கர்த்தருக்குள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும். அதுக்கு இங்க தான் பார்க்கணும், இங்க தான் அந்த ரிவர்ஸ் ஆகும். நீ உடன்படிக்கையில் உறவில் தேவனோடு வாழும் போது தான் அந்த சாபங்கள்லாம் குடும்பத்திலேருந்து போவோம், மற்றதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், மற்ற பிள்ளைங்கள்லாம் மோசமாக இருக்கும்போது. இது உடன்படிக்கையில் வாழ்கிற ஒரு குடும்பம், உடன்படிக்கையில் வாழ்கிற ஒரு புருஷன் மனைவி, அவங்களுக்கு தான் அந்த பிளஸ்ஸிங் ரிவர்ஸ் ஆகும் பாருங்களேன். அதே மாதிரி வேலையிலையும், வேலை பிரச்சனை கிச்சனைன்னும் போது அது பிரச்சனை. இவர் செபேசியர் ஆறில் தான் சொல்கிறாரு, மனிதர்கள் காணும்படி உங்கள் வேலையை செய்யாதீங்க, கர்த்தருக்கு பிரியமா அவங்க வேலை செய்யுங்க. அவர் உங்களை பார்க்கிறாரு, அவருடைய பார்வைக்கு மனிதர் பிரியப்படுத்துகிற மாதிரி இல்லை. அது செய்யும் போது நித்திய சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் டிஃபன் கட்டி காலில் டிராஃபிக் போய் அங்கே வேலை செய்யறது வெறும் இந்த உலகத்தில் தேவைகளை சந்திப்பதற்கு மாத்திரம் இல்லை, அது ஆண்டவருக்கு மகிமையாக என் வேலையை செய்வதனால் நித்திய சுதந்திரத்தை அதனால நான் பெறப்போறேன். பாருங்களேன் எப்படி ரிவர்ஸாக மாற்றி போடுறார். அது தீர்த்துள்ள சொல்றார், உங்க வேலை நீங்க செய்யறதுல கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை ஜோடனை பண்றீங்க. அடோன் த டாக்ட்ரின் ஆஃப் காட் பை யுவர் ஒர்க் அப்படின்னு எல்லாம் மாறுது இல்லைங்களா. அதான் பேசிக் ஒரு அடிப்படை நெகட்டிவான பிளஸிங். அது ரொம்ப சின்னது, ரிவர்ஸாக மாறுறது மாத்திரம் இல்லை. இந்த குடு கிருபை கிரியையின் உடன்படிக்கை சாபங்கள் அதோடு தாண்டி எவ்வளோ ஆசீர்வாதங்கள் என்ன இருக்கு. நான் உங்கள் தேவனா இருக்கேன் அப்படின்னும் போது நான் உன் தகப்பனா இருக்கிறேன், உன் நண்பனாக இருப்பேன், உன் கணவனாக இருப்பேன், உன்னை பராமரிக்கிறவனாக இருப்பேன். உன் தகப்பனாக இருந்த உன்னை என் பிள்ளையாக என் குடும்பத்தில் தத்தெடுத்து ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போலும் மேல் இறங்குவேன், என் குடும்பத்தில் உன்னை வச்சுக்குவேன், என் சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பேன். என் சுதந்திர பிள்ளையாக இருந்தால் சுதந்திரவாளி அவன், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளி அவன். அதாங்க நமக்கு இதில் பெரிய ஆசீர்வாதம். எப்படி இதை சொல்லலானா, ஆண்டவர் ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன், எல்லா ஆயுசெல்லாம் அவனுக்கு எல்லா உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்குறேன், நான் தகப்பனாக இருப்பேன், தாயாக இருப்பேன், அதை இருப்பேன், இதை இருப்பேன், நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறான்றதை விட அதை விட பெருசு இது. ஏன் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் கொடுக்குற நான் என்னையே உனக்கு கொடுக்குறேன். ஐ வில் பி யார் காட், உன் தெய்வமாக நான் இருப்பேன், என்னையே உனக்கு நான் கொடுக்குறேன். ஆபிரகாம் ஒரு வாட்டி அவர் சோதோமில் ஒரு நூலை எடுக்கலை, லோத்தம் தன்னை விட்டுட்டு நல்லா செழிப்புள்ள பூமிக்கு போயிட்டாரு, இவருக்கும் புள்ள இல்லை, வனாந்திரத்தில் நிற்கிறாரு. ஆண்டவர் அவர் காட்சியளித்து, அப்ராமே ஐ எம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட், உங்களுடைய மிகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுமா அப்ராமே, நான் தான் அப்ராமே, நான் என்ன உனக்கு கொடுக்குறேன், நான் ஐ வில் கிவ் மை, நான் உன் தெய்வம், உன் சொந்த தெய்வம், எனது என் சொத்து என் பங்கு. இந்த உலகத்தில் நீ சொல்லிக் கொள்ளக்கூடியது நானே, நான் யாரு, என்னால என்னென்னலாம் செய்ய முடியும், எனக்கு இருக்கிற எல்லாமே உன்னுடையது, யுவர்ஸ், நீ நான் உன்னுடையது, ஐ எம் யுவர் காட். அது எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியுமா, அதோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியுமா. ஒரு வாட்டி அண்ணா போய் அழுதுகிட்டு இருந்துச்சு, எனக்கு புள்ள இல்லை, என்னுடைய வப்பாட்டி என்னை பிடிச்சி திட்டுறா அவமானப்படுத்துறார். எல்கானா அவர்கிட்ட போய், அம்மா 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா அப்படின்னு போய் கேட்டேன். 10 பிள்ளைகளை விட ஆண்டவர் வந்து நேரத்தில் துக்கத்தில் எனக்கு அது இல்லை இது இல்லை அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னும் போது ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன் வந்து உனக்கு அந்த கஷ்டங்களை 10 உலகத்தை விட நான் உனக்கு பெருசு இல்லையா, நான் எவ்வளோ பெரிய உன்னத யெகோவா தேவன், ஒருவரும் அண்ட முடியாத தேவன், எவ்வளோ எல்லையற்ற சாதாரண உள்ள தேவன், என்னையே உன் தெய்வமாக என்னை கொடுக்குறேனே, நான் உனக்கு பெருசு இல்லையா, நான் உனக்கு பெருசாக தெரியலையா, நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ற. ஐ எம் யுவர் காட், நான் உன் தேவன் பாருங்களேன். அதாங்க பெருசு, ஐ வில் பி தர் காட், ஐ வில் பி தர் காட், எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு. என்னில் நான் என்னவா இருக்கிறனோ, நான் முழுசா என்னவா இருக்கிறனோ, என்கிட்ட இருக்கிற எல்லாமே, நான் செய்யக்கூடியது எல்லாமே உன்னுடையது. The magnificent bounty of God, கடவுள் இதை விட பெருசு, உலகத்தை எல்லாம் பரலோகத்தை எல்லாம் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன்றதை விட பெருசுங்க, அதை விட பெருசு. நான் இருக்கிறவன் கூட, நான் உன் கூட இருக்க, உனக்கு சார்பாக இருக்கிற, உன்னோடு இருக்கிறேன், நாடு இருக்கிறேன். அமேசிங் பிளஸட்னஸ், அமேசிங் பிளஸ். எப்படிங்க நம்மளால அவர் கிரகிக்க முடியாது, பிடிக்க முடியாது, இது நமக்கெல்லாம் அப்பாற்பட்டு. உன்னால எவ்வளவு பிடிக்க முடியும், எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளோ நீ என்ஜாய் பண்ணிக்க. அதுக்கு தான் நான் உன்னை படைச்சேன். மனிதனுடைய சீஃப் எண்ட் ஆஃப் மேன், மனிதனுடைய மைய நோக்கம் என்ன, கடவுளை மயமைப்படுத்தி அவரை அனுபவிப்பதற்கு அவர் கொடுத்துட்டார் நமக்கு. ஐ எம் யுவர் காட், என்னை என்ஜாய் பண்ணலாம், என்னை அனுபவிக்கலாம், என்னை என்ஜாய் பண்ணுறது தான் நீ பிறந்திருக்கிற. நான் உன் தெய்வம், நான் உன் தெய்வம், எத்தனையோ கஷ்டங்கள், அது இல்லை இது இல்லை இது இல்லைன்ற எத்தனையோ பேருக்கு நான் இல்லை, உன்னை தெரிந்து கொண்டு என்னையே நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நான் பெருசு இல்லையா? அதுதான் உனக்கு பெருசா? அந்த கஷ்டம் தான் பெருசா? கொஞ்சம் உம்மன் வச்சுட்டு இருக்க, மனசை கேஜாரா வச்சுக்கிட்டு இருக்க, நான் உன்னுடைய சொத்தாச்சே, கர்த்தர் என் பங்காயிருக்கிறார் அப்படின்னு தாவீது பாராட்டினார். அடுத்த நாள் வந்து சாவடிச்சிருவாங்க, ஊரெல்லாம் சுத்தி நிற்குது சத்ருக்கள், எல்லாம் அழிஞ்சிரும், என்னைக்கு அழிவோம்னு தெரியல. கர்த்தர் என் பங்கா இருக்கிறார், 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றார் அவர். பாருங்களேன், அது ஒண்ணு. இந்த உலகத்துல எதுக்குமே நிகர் இல்லை, நிகர் இல்லை. ஐ எம் யுவர் எக்ஸீடிங்லி அப்ராமே. நீ வனாந்திரத்தில் நிக்கலாம், புள்ள எல்லாம் நிக்கலாம், எதிர்காலம் தெரியாம நிக்கலாம், நான் உன்னுடைய பெரிய ரிவார்டப்பா, அவனுடைய பெரிய ரிவார்ட், பெரிய ரிவார்ட் பர்சனலா. நான் உன் தெய்வம், திருத்துவத்தில் அவருடைய பர்சனல் காட். பாரு, மூணு பேரும் நமக்கு செய்யல. பிதா நம்மளை, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டு, நம்மளை, நம்மளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நம்மளை நேசிச்சு தெரிந்து கொண்டு ரட்சிப்பின் திட்டத்தையே பிளான் பண்ணி எல்லாத்தையும் நடத்தி வந்தாரே. பிதாவும் உங்களை நேசிக்கிறார். குமாரன் தன்னைத்தானே நமக்காக கொடுத்தது கிடையாது. அவர் அவரை நமக்கு பாவங்களுக்காக கொடுக்காம அவரையே நமக்காக கொடுத்துட்டார். நம்ம இந்த உலகத்துல பிறந்தது, அவர் வாழ்ந்தது, அவர் மரித்தது, அவர் உயிர் தெளிந்தது, பரலோகத்துக்கு ஏறி போய் இப்போ உட்காந்து வலது பார்சத்தில் நமக்காக வேலையை முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டார். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நம்ம போகணும். நமக்காக இருக்கு, நம்மளை இந்த உலகத்தில் ஆவியை நமக்காக கொடுத்து, ஐ எம் யோர்ஸ் என்ன, நீ எவ்வளவுன்னு அனுபவிக்கலாம், உனக்காக என்ன கொடுத்துருக்க, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் என்னை வச்சு யூ கேன் ஈட், என்னை சாப்பிடலாம், குடிக்கலாம், அனுபவிக்கலாம். நான் பெருசு இல்லையா உங்களுக்கெல்லாம்? நான் பெருசு இல்லையா? இந்த உடன்படிக்கையின் ஜனங்களே, நமக்குன்னு ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்குன்னு, மை பிலாவட் இஸ் மைன்னு வருது. அவர் என்னுடையவர், அவர் ஏன் சொந்தங்க, ஏன் சொத்துங்க அவரு அப்படின்னு பாடுற மாதிரி ஒரு சங்கீதம் வருது ஒரு உன்னத பாட்டில். அதான் அந்த பெரிய நியூஸ். குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். ஏன் திரியேகத்தில் மூணாவது நபர் நம்மளை விட்டு தள்ளி நின்னாரா? ஐயோ, உள்ளே வந்துட்டாரே. நீங்கள் தேவனுடைய ஆலயமும், தேவன் உங்களுக்குள் குடியிருக்கிறார், ஆவியானவர்களுக்குள் குடியிருக்கிறார், தெரியாதா? எவ்வளோ அழுக்கு பிடிச்ச மூட்டை நீ, உன்னை பரிசுத்தம் படுத்துட்டு உனக்குள்ளேயே குடி வந்து உனக்குன்னே ஆயிட்டாரே ஹோலி ஸ்பிரிட். அவர் எவ்வளோ துக்கப்படுத்துற, அவனுக்குள்ள இருக்கிறாரு. நாங்களாம் பெருசு இல்லையா உங்களுக்கு? நானும் தேவனா இருப்பேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி நம்மளுடைய அவர் ஆயிட்டாருங்க. அவருடைய எல்லா குணாதிசயங்களை எடுத்து பாருங்க, அதெல்லாம் நம்மள தான் மாறி போச்சு. அவருடைய ஞானம், நம்மள ஆலோசனை பண்ணி பராமரிப்பில் எவ்வளோ குழம்பி நமக்கு நடந்தாலும் அந்த ஞானம் எல்லாம் என்ன நமக்கு நடக்கணுமோ, நித்தியத்தில் எப்படி நம்ம மகிமை பண்ணணுமோ அதுக்கு தான் வேலை செய்யுது. அவருடைய சர்வ வல்லமை குணம் நம்மளை பாதுகாத்து, நம்மளை சோர்ந்து போயிடாம பிசாசுகள் அம்புகளாவது நம்ம விசுவாசம் அழிஞ்சு போகணும்னு ஆனா நம்மளை தொடர்ந்து காத்து வருது. அவருடைய நீதி நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மூடுது. அவருடைய பரிசுத்தம் நமக்கு ஊற்றா இருந்து நம்மளை அவருடைய, அவரை போல பரிசுத்தமாக்கிட்டு வருது. அவருடைய எல்லாம் இருக்கக்கூடிய தன்மை, ஓம்னி பிரசன்ஸ், நம்ம எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலை, எந்த எவ்வளவு ஆழத்துல போனாலும், பாவத்துல எந்த நிலைமையில போனாலும், நம்மளை திருப்பி திருப்பி தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வருது. அவருடைய நீதி, பழைய உடன்படிக்கை நம்மளை தண்டிக்கணும்னு சொல்லுது, இப்போ அவர் நீதி என்ன சொல்லு தெரியுமா? இயேசு செஞ்சுட்டார் அவனுக்காக, அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், அவனை காப்பாற்றணும். நமக்கு சார்பாக பேசிட்டு வருது அவருடைய நீதி. அவருடைய குணாதிசயங்கள்லாம் நமக்கு சாதகமா மாறி போச்சுங்க. நானும் தேவன்னா என்னுடைய குணாதிசயங்கள்லாம் உனக்கு வேலை செய்யுதுப்பா. என்னுடைய எல்லையற்ற குணாதி, என்னுடைய போதுமான தன்மை அவனுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்கும். என்னுடைய மாறாத தன்மை எப்பவும் மாறாது. உன் மேல வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும், சிலுவையில தொங்கும் போது இவ்வளவு அன்போடு உன்னை நேசிச்சனும், அதே நோசம் இப்பவும் இருக்குது. நீ கம்யூனியன் இப்ப எடுக்க வரும்போது அதே நேசம், மாறாத அன்பு. நீ உன் அன்பு மாறிட்டு ஏழை கீழே இறங்கிட்டு போலாம், ஏமா பாறை போல நிக்கும். என்னுடைய உண்மைத்தனை, ஃபேத்ஃபுல்னஸ் ஆஃப் காட், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணது எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கும். வாய்ஸ் முடியறதுக்குள்ள நிறைவேற்றி. யாக்கோபு எவ்வளவு கஷ்டப்பட்டார், வாழ்க்கையே கசந்து போச்சு. எனக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு விரோதமாக தான் நடக்குது, அவருக்கு தெரியல எல்லாமே அவருக்கு சாதகமாக நடக்குது. நமக்கு அவ்வளோதான் பார்க்க தெரியும். அவர் எல்லாம் எற்ற தேவன் என்ன செய்கிறார், அவருடைய குணாசீன வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு சாதகம், அங்கே போய் எகிப்தரா யோசிப் எவ்வளோ கீழே தள்ளினாரோ அவ்வளோ மேலே கொண்டு வந்தார் இல்லைங்களா? அதாங்க அவர், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அவருடைய நித்திய குணம், நம்முடைய சந்தோஷத்தின் டியூரேஷன் என்ன தெரியுமா? எவ்வளவு நாள், எவ்வளவு நாள் பண்ணி சந்தோஷமா இருக்க போற? கடவுளுடைய குணம், நித்திய குணம் எவ்வளவு நாள் இருக்க போதோ அவ்வளவு நாள். நித்திய, தட் இஸ் த டேட் ஆஃப் அவர் ஜாய் அப்படின்னு வாங்க, டேட் ஆஃப் அவர் ஹாப்பினஸ். அவருடைய ஒவ்வொரு குணங்களும் நானும் தேவன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல்லு போய் நம்முடைய தெய்வம் வந்துச்சுன்னா அதுல என்ன விஷயம் இருக்குது? எல்லையற்ற தேவன் அவர் போய் நான் உன் தேவன் என்னையே உனக்கு கொடுத்திருக்கிறேன்னா வாட் எ க்ளோரியஸ் பிளஸிங். பத்து உலகத்தை விட இது பெருசு இல்லையா? பத்து ராஜ்யங்களுக்கு அதிபதியா இருக்கிறத விட இது பெருசு இல்லையா? ஒருத்தர் சொத்தை போய் பார்த்தானா எனக்கு எவ்வளவு கார்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு வீடுகள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு எவ்வளவு இன்பம். நம்முடைய சொத்தை நம்ம பார்த்து என்ஜாய் பண்றோமா? God is our portion. தெய்வம் நம்மளுடைய பங்குங்க, அவர் தான் நம்முடைய பங்கு. நான் ஒரு பங்கு தாங்க உன்னத ஆசீர்வாதம். அதான் ஒன்னு குறந்தியர் 3:22 போட்டிருக்காது. ஒரு காலத்துல நான் யோசிச்சேன் அப்படி போட்டிருக்கேன், எல்லாமே உங்களுடையது. ஆல் எல்லாம் உங்களுடையது, நீங்கள் தேவனுடையவர்கள் அப்படின்னு வரும். எப்படிங்க? ஏன்னா கடவுள் அவரையே அவருக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாருனா எல்லாமே உங்களுக்கு தானே. நீங்க தான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாதி. பூலோகத்தில் இருக்க எல்லாமே உங்களுது, பரலோகத்தில் இருக்க எல்லா ஏஞ்சல்ஸும் உங்களுது. யோசிச்சு பாருங்க, அங்க கடவுளோடு உடன்படிக்கையில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிற உன்னத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடவுள் அவர் என்னுடைய தேவன். அதான் வேதத்துல சொல்லுது, எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல, எந்த இதயமும் உணரல, கடவுள் அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார்? கிரேஸ், இட்டர்னல் கிரேஸ். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும்? இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி ஆபிரகாமை கூட்டு போய் வெளியே உன் நட்சத்திரங்களை பாரு, நட்சத்திரங்கள் உன்னால என்ன முடியுமா, அவ்வளோ பிள்ளைங்க உனக்கு இருக்க போறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு என்னங்க ஆசீர்வாதம் இருக்கு? புதவ உடன்படிக்கையில கடவுள் நம் தேவனா இருந்தால் பைபிள்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்கு தெரியுமா? அது எத்தனை இருக்கு சொல்லி சொல்லிட்டு வாக்கு தத்தங்கள். ஒரு கண்ணும் பார்க்கல, ஒரு காதும் கேட்கல, ஒருத்தருக்கும் மனசுல தோணல, அத்தனை நட்சத்திரங்களை போல நன்மைகள் நடக்கிற ஆசீர்வாதங்க கடவுள் நம் கடவுளா இருந்தா அவ்வளோ நன்மைகள் இந்த உடன்படிக்கையில நமக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன நம்ம தேவை. அந்த தேவைகளுக்கெல்லாம் பூர்த்தி திருப்தி இங்க இருக்கு. விசுவாசியாது, எதுக்கு நம்ம பயப்படுறோம், எது நம்ம கஷ்டப்படுது? பாவ குற்றம் நம்மளை படுத்துதா? இந்த உடன்படிக்கையில மன்னிப்பு இருக்கு, பாவங்களை எல்லாம் மன்னிப்பேன். அதுல வருது இல்லையா, உங்களை அக்கிரமங்கள் எல்லாம் நான் நினைய மாட்டேன், கடந்த காலம் இந்த காலம் எல்லா பாவத்தை மன்னிச்சாச்சு. நம்மளால செய்ய முடியாது, நம்ம பாவங்களை நம்ம மறக்க முடியாது. ஆனா கடவுள் நம் பாவத்தை நினைக்காதபடிக்கு கடலின் ஆழத்துல போட்டு மூடிட்டாங்க. நம்மளை பார்த்தா அப்படி பாக்குறது இல்லையா? நமக்கு கஷ்டமா இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் நம் பாவங்களை நினைக்கிறது இல்லையா? இந்த உடன்படிக்கை அப்படி அவர் நினைச்சாருன்னா அவர் உடன்படிக்கை உடைக்கிற மாதிரி ஆயிரும். பாருங்களேன், மன்னிச்சுட்டேன் எல்லாம், ஏன் கஷ்டப்படுற? உன் பாவத்தை பத்தி ஏன் துக்க குற்றப்படுறியா? என் ரத்தம் எல்லா குற்றத்தையும் நீக்கி சுத்த மனசாட்சி உனக்கு கொடுக்கும். பாருங்களேன், கில்ட்டம் அந்த உடன்படிக்கையில இருக்கு. பாவங்கள் ரொம்ப பெரிய பாவங்கள் நான் செஞ்சிருக்கிறேங்க, எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கிற ரத்தம் இந்த உடன்படிக்கையில ஓடுதுங்க. நியாயப்பிரமாணம் என்ன குற்றப்படுத்துமா? நியாயப்பிரமாணம் இதுபடுத்துமா? எந்த நியாயப்பிரமாணமும் கிட்ட தொடாத படிக்கு இந்த உடன்படிக்கை இயேசுடைய நீதியை நம்ம மேல போத்திருச்சு போத்திருச்சு. எவ்வளவு அழுக்கா இருக்கிறேனே, எவ்வளவு அசிங்கமா இருக்கிறேனே, சுத்திகரிக்கிற நீரூற்று ஓடுது. உலக கவலைகள் எவ்வளவு இருக்குதே, என் தேவன் இந்த உடன்படிக்கையின் பிராமிஸ் என்ன தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேற்றுவார். இவில் மீட் யுவர் நீட் நம்புறோமா? இவில் மீட் யுவர் நீட் நம்புறோமா? அதை யோசிச்சு பாருங்க. உப கஷ்டங்க ரொம்ப இருக்குதுங்க வாழ்க்கையில, எவ்வளோ ஏன் இவ்வளோ கஷ்டங்க எனக்கு வாழ்க்கையில? சங்கீதக்காரன் உடன்படிக்கையில சொல்ற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஏன்? அதனால் உமது பிரமாணங்களை பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நல்லது. நலம், நான் கஷ்டப்பட்டது நல்லது. கஷ்டப்பட்டவனத்தான் வேத வசனத்தின் மகத்துவம். என கஷ்டப்படுத்துறார் ஆண்டவர். வேத வசனம் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் மனிதன் தலைப்பாண்டதை நீ புரிஞ்சுக்கணும்னு அவங்கள 40 வருஷம் கஷ்டப்படுத்துன மாதிரி உனக்கும் நீ புரியறவனுக்கும் உனக்கு கஷ்டப்படுத்துற நல்லது அது. யாருக்கு 1 பேதுரு 6:1-6 போட்டிருக்கிற மாதிரி, இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். தேவன்கிட்ட இருக்கிற உடன்படிக்கை நினைச்சு, என்றாலும் துன்பப்பட வேண்டியது உங்களுக்கு அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால் துன்பப்படுகிறீர்கள். என்னங்க இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ ஷார்ப்பா, இவ்வளோ வலியா, இவ்வளோ வேதனையா? உடன்படிக்கை தேவனை நம்புகிறவர்கள் இதை விட குறைஞ்சி உங்களை கஷ்டப்படுத்தா ஓகே இருந்தா படுத்தியிருப்பாரு. என் உடன்படிக்கை தெரிஞ்சுக்கணும், இது இது ரொம்ப இந்த அளவுக்கு அவசியம்ன்றதுனால தான் அவர் இந்த கஷ்டம் அனுப்பிச்சிருக்கிறார், இல்லைன்னா அவர் அனுப்ப மாட்டார். அதான் அதை நம்பணும், இது எனக்கு தேவை, இது எனக்கு அவசியம். உடன்படிக்கையின் தேவன் தன்னுடைய அந்த இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதம்லாம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டாமா? இந்த உலகத்தில் சுகபோகமா வாழ்ந்து போறதுதான் நம்ம நினைப்பா, இல்லையே? இது நித்திய உடன்படிக்கையாச்சு, அவர் காரியம் நிறைவேற்றணுமே. இந்த நேரத்தில் அடியாத அடிப்பார், யாரை நேசிக்கிறாரோ அவங்கள ரொம்ப தான் அடிப்பார். இது இவ்வளோ அடிக்கணுமா? இவ்வளோ அடிச்சா அடி, நமக்கு இவ்வளோ அடி தேவை. அதனால தான் இதை விட கொஞ்சம் தேவை இருந்தால் அவர் ஜாஸ்தி பண்ண மாட்டார். அவர் அடிக்கு தேவை, அதனால தான் அடிக்கிறார். அது உடன்படிக்கை ப்ராமிஸ், அதை நம்புறோமா? எதுவுமே இந்த உடன்படிக்கையில் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் யோசிச்சு பாருங்க, பெரிய பிளஸ்ஸிங் இல்லை, பெரிய பெரிய கடைசி ஆசீர்வாதம். அது ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த உடன்படிக்கையில் வந்து நமக்கு மரண பயம் இது எடுத்துரும். ஏன் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மரணத்துக்கு ரொம்ப பயம், ஆனால் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறவங்க என்ன சொல்லலாம்னு ஒரு பாட்டு வருது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரணம் பயம் இருக்காது. மற்றவங்களுக்கு தான் கிரியையின் உடன்படிக்கை பார்க்குற தேவனை பார்த்து போகிறதுக்கு பயப்படுறாங்க, நம்ம கிருபையின் உடன்படிக்கையில் அவர் எப்போ பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த மரணம் சாபமாக வந்துச்சோ அந்த மரணமே நம்மளை அவருடைய அவருக்கு கொண்டு போகிறதுக்கு ஆசீர்வாதமாக மாறிப்போது. அது மாத்திரம் நியாயத்தீர்ப்பை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நியாயத்தீர்ப்பில் எல்லாரும் எங்களை மலைகளே குன்றுகளே எங்கள் மேலே உழுவுங்கன்னு கத்த போகிறாங்க, ஆனால் நம்மளோ நம்ம ரட்சிப்பின் நாள் வந்ததுன்னு சந்தோஷமாக போகலாம். பாருங்களேன், கடைசியாக இதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அது கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங். இந்த உடன்படிக்கையை உடைக்கவே முடியாது. இன்டிசாலபிள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சார்பாக இயேசு கிறிஸ்து கிட்ட செஞ்ச உடன்படிக்கையை ஒரு காலம் உடைக்க முடியாது, ஒரு காலம் உடைக்க முடியாது. அதில் கண்டிஷன்ஸ் இல்லையா? நான் ஏதாவது பண்ணி உடைச்சிட முடியாதா? முடியாது. ஏன் முடியாதுன்னா அந்த கண்டிஷனை கூட நம்மகிட்ட அவர் உடலை. என்ன அதிசயம் பாருங்களேன். இந்த வசனத்தில் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருந்தால் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் இல்லை, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? நான் என் கட்டளைகளை அவருடைய இருதயங்களில் போடுவேன், அவருடைய மனசில் போட்டு அவர்களை கீழ்ப்படியும்படிக்கு நான் பண்ணுவேன். அதை நம்மக்கிட்ட உடலை அவர் சைடில் அவரும் நிறைவேற்றுறார், நம்ம சைடில் வந்து அவரே அந்த கண்டிஷனை அவர் நிறைவேற்றுறார். என்ன அதிசயம்! இதை உடைக்கவே முடியாது, நெவர். நான் உடைச்சா நினைச்சா உடைக்க முடியாது. அதான் அந்த வசனங்கள் சொல்லுது, எரேமியாவில் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நீதியை நீதியின் உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து என்னை விட்டு போகாதபடிக்கு அவர்களை நான் பார்த்துக்குவேன். அவர் நம்ம சைட்லேயே அவரை பார்த்துக்கிறார், அவர் சைட்லேயே அவரை பார்த்துக்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் திங், வாட் அ வண்டர்ஃபுல் திங். இது பாருங்களேன், இதாங்க நம்ம சில நேரத்தில் என்னதான் ஆண்டவர் பேசலாம், பாருங்களேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை மாறினாலும் என் கிருபையின் உடன்படிக்கை விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை மாறாமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை மாறவே மாறாது. அந்த நித்திய மாறாத அன்டிசால்வபிள் கவர்னண்ட்ல வாழுகிற மனுஷன் நான். அந்த கவர்னண்ட்ல எப்படி நான் போய் சேர்ந்தேன்? இந்த பந்தினால், இயேசு கிறிஸ்து செஞ்சதுனால தான். இந்த ஆசீர்வாதங்களும் அவரு நம்ம மேல பழிக்க பண்ணுவேன்னு சொல்லி கங்கணம் கட்டி ஆணையிட்டு இருக்கிறார். என் குமாரன் நிறைவேற்றிட்டாரு, அந்த கிருபையின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை அவங்க மேல நிறைவேற்றே நிறுத்துவேன், நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன். இவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங், யோசிச்சு பாருங்க. பெரிய பிளஸ்ஸிங். நம்மளாம் நினச்சி எல்லாம் கொஞ்ச நேரம் உளர்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஐ திங்க் யூ கெட் அ கிராஸ். நாங்கள் இதை யோசிக்கணும். இதை விட என்ன பெரிய பாக்கியம் இருக்கு? இதை நினச்சி பார்த்து எதையோ நம்ம நினச்சி ஏன் என்ன ரியலாக இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னதான் சொன்னாலும் நான் வந்து விசுவாசிக்க மாட்டேன்னு நம்ம இருக்கிறதுனால தான். இன்னைக்கு காலில் கூட படித்தோம், விசுவாசிக்கிறவருக்குள்ளே இது ரட்சிப்பின் பலனாக இருக்கிறது. விசுவாசத்துக்கு மேலே அவங்கள விசுவாசத்துக்கு கொண்டு போகுது. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருந்தாலும் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு உட்காந்துருந்தா எப்படிங்க முடியும்? உங்களால் விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறது இல்லை, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணி ஆமாம் இவர் என் தேவன், இவர் என்னுடைய பங்குன்னு நம்பி அவரை பிடிச்சி விசுவாசத்தில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா தான் இதையெல்லாம் மகிழும், எல்லாத்துக்கும் மேலே நம்ம சிந்தனைகள் போவோம் இல்லைங்களா. அப்போ தான் விடுதலை கிடைக்கும், ஆத்மீக விடுதலை. நம்ம அதை விசுவாசிக்கிறோமா, யோசிச்சு பாருங்க. விசுவாசத்தினால தான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். வாட் அ கிரேட் பிளஸ்ஸிங். அந்த உடன்படிக்கையில் இல்லாதவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அறியாமல் இன்னும் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் கடவுள்கிட்ட உடன்படிக்கையில் இருக்கீங்க, அதனால தான் இந்த கஷ்டம். அதை உடைச்சாச்சு, அதை உடைச்சதுனால தான் குடும்பம் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. இதே தான் ஒன்று ஆய்ப்படாத பாடு வேலைக்கு போய் வந்து வீட்டில் பாடுபட்டு கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகும்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரம். நியாய தீர்ப்பில் கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை தான் பைபிளில் சொல்லுது. ஒவ்வொரு மனுஷனையும் கிரியையின்படி அவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்? அந்த உடன்படிக்கையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான். உங்கள் ஒவ்வொரு கிரியைக்கும், நீங்கள் பேசின ஒவ்வொரு தப்பான வார்த்தைக்கும், உங்கள் இருதயத்தில் நீங்கள் பார்த்து இச்சதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். மனசில் என்ன பாவம் பண்ணீங்க தெரியும், அதுக்கெல்லாம் நிற்கணும். என்ன ஆபத்தான நிலைமையில் இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனைன்னு ஜட்ஜு சொல்லிட்டார்னா அவன் தூங்குவானா? தூங்குவானே? யோசிச்சு பாருங்களேன், என்னைக்கு கூப்பிடுவாங்க தூக்குக்குன்னு அவனுக்கு தெரியாது, தூக்கமே வராது இல்லைங்களா. உங்களுக்கு தூக்கு தண்டனை மாதிரி இந்த தூக்கு தண்டனையே பெருசுங்க. இதுவே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நித்திய அழி ரெண்டாவது மரணம் தூக்குக்கு உங்களை கூப்பிடுவாரே, எப்பனா கூப்பிட்டுருலாமே. இன்னைக்கு கூப்பிட்டா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? இயேசுக்குள்ள அவர்கிட்ட உடன்படிக்கை செய்து அவருடைய சபையின் உடன்படிக்கையிலிருந்து பந்தியில் எடுக்கலைன்னா இன்னைக்கு உங்களுக்கு தூக்குனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தா, ஒரு ஹார்ட் வலி வந்தா திடீர்னு போய் ஜட்ஜுக்கிட்ட நின்றுடலாமே. எப்படிங்க உங்களால் படுக்க முடியுது இந்த உடன்படிக்கையில் இல்லாமல்? தூக்கு அறிவிச்சாச்சு உங்களுக்கு, அது என்னைக்கு டேட்டுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், எவ்வளோ ஆபத்து. இயேசுவை மனம் திரும்பி விசுவாசிச்சு இன்னைக்கு அவருக்குள்ளே வந்துடலாமே. அவர் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வர்றதுக்கு ஃப்ரீ ஃப்ரீ. அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். நான் சொன்ன மாதிரி நம்பி அவருக்குள்ளே வாங்க. ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தில் வாழ்கிறேன், எனக்கு தெரியுது, ரொம்ப நான் விசுவாசிச்சு வரேன், வந்தால் வந்துடலாம் இல்லைங்களா. விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு சாக்கியம் புரியுதா? தேவன் நம்மளை போய் ஏன் என்னுடைய கடவுளா அது சொல்றது, அவர் வெக்கப்படுத்துறது வெக்கப்படலையா? நிறைவேற்றே நிறைவேற்றுவேன் இருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இதில் வந்து பங்கு பெறணும். அந்த உடன்படிக்கை இதுதான், இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறார். நம்ம அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு அதில் வந்து நம்ம பங்கு பெற்றோன்னா அது பலிக்கும். அது பலிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கிறார் இல்லைங்களா. அது ஒரு சீல், இட்ஸ் அ சீல். என் ரத்தத்தினால் நான் சைன் பண்ணியிருக்கிற, எப்படி அவன் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும்? நீ எப்படி பரலோகத்துக்கு வராமல் இருப்ப? நீ எப்படி என்னுடைய ஆசீர்வாத நன்மைகள் பெறாமல் இருப்ப? ஐ ஹவ் சீல்ட் இட் வித் மை பிளட். எவ்வளோ பிளஸ்ஸிங்க. அதை நினைத்தவர்களாக நம்ம பள்ளியில் கலந்துக்க வருவோம். ஜாம் அருமையான ஆண்டவரே, உங்களுடைய அதிசயமான உடன்படிக்கையில் எங்களை அழைத்திருக்கிறீரே. எத்தனையோ பேருக்கு அந்த அழைப்பில்லை, ஸ்லாக்கியம் இல்லை. இந்த சங்கீதத்தில் சொல்கிற மாதிரி கர்த்தரை தேவமாய் பெற்ற மனிதர்கள் பாக்கியவான்கள். ஆமாம் ஆண்டவரே, மெய்யான பாக்கியவான்கள் நாங்கள் தான். எங்களுக்கு பல குறைவு இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக எங்களை விட்டு எடுபடாத பங்காக, ஏன் சொத்தாக, என்னுடைய நிரந்தர பங்காக நீர் இருக்கிறீரப்பா. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எங்களுடைய தெய்வம். எங்களை விட்டு அதை மாற்ற முடியாதே, நாங்களாக நினச்சா மாற்ற முடியாதே. என்ன ஒரு பாக்கியம் ஆண்டவரே, என்ன ஒரு பாக்கியம் இந்த உடன்படிக்கையில் எங்களை சம்பந்தப்படுத்தினது. இது எதுவுமே நாங்கள் செஞ்சதில்லை. எங்களை ஆண்டவர் எங்களுக்காக மலகு மகிமை மாட்சியமே விட்டு வந்து அகோரமாக மறித்து உயிர் தெளிந்தனர். எங்களுக்காக சம்பாதித்த சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதம் அதை அனுபவிக்கும் போது ஆண்டவரே, நீர் வாக்களித்தபடி அது பலிக்க செய்யும், எங்கள் வாழ்க்கையில் பலிக்க செய்யும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் விசுவாசத்தோடு அதை பங்கு பெற எங்களை ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.